புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் பொறியாளர் தொலைபேசி தொடர்பு துறை ஓய்வு எழுத்தாளருமான திரு ஆர் பி சுப்பிரமணியன் அவர்கள் நானும் எனது படைப்புகளும் பற்றி பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
ஐயா, என் பேரு ஆர் பி சுப்பிரமணியன். எனக்கு 69 வயது ஆகிறது. நான் வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்ல இருக்கேன். நான் வந்து கோவை மாவட்டத்தில் இருந்த ஒரு சிறந்தாளி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன். கல்வி படித்தேன். அப்புறம் கோவை புதுசாக கலைக்கல்லூர்ல MSc கணிதம் படித்தேன். அப்புறம் படி கணிதம் பிடிக்கிற காலத்துல எழுத்தில் மேல ஒரு அக்கறை வந்தது. நான் MSc மேத்தமெட்டிக்ஸ் தான் படித்தேன், தமிழ் படிக்கல. அப்புறம் எழுத ஆரம்பிச்சேன். தொலைபேசி தொடர்பு துறையில பொறியாளரா வேலை செஞ்சு ஓய்வு எடுத்தேன். இது வரைக்கும் ஒரு 115 நூல்கள், நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள் அப்படி எழுதியிருக்கேன்.
ஐயா, உங்களுடைய ஆரம்ப காலகட்ட பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
ஐயா, நான் முதல்ல கிராமத்தில் 5வது படித்தேன். அப்புறம் வந்து 5வது இறுதியில் திருப்பூர் நகரத்துக்கு வந்தேன். வந்தேன், அந்த நகரத்தில் வந்து இருக்க விடப்போ ஒரு அரசு பள்ளியில் சேர்ந்தேன். அப்போ ஆங்கிலம் வந்து பெரிய கஷ்டமாக இருந்தது. அப்புறம் உயர்நிலை பள்ளிக்கு போனேன், திருப்பூர் பள்ளியில் நிறையா நல்லா படிக்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து திருப்பூர்லேயோ கல்லூரி இருந்தது, சிக்கண்ணா அரசு கலை கல்லூரின்னு. அங்கே பிஎஸ்சியுமே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். ஒரு நல்ல நினைவில் உள்ள அருமையான பள்ளி கல்லூரி அனுபவங்களா இருந்தது.
ஐயா, ஒரு கணிதத்துல பட்டதாரியான நீங்க தமிழ் இலக்கியத்துல உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து என்னுடைய உயர்நிலை பள்ளி கூட படிச்சவங்க பின்னால வந்து படிக்க முடியாம அவங்க எல்லாம் தொழிலாளர் இருந்தாங்க. ஒரு சமயத்தில் பார்க்கும் போது அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கையெழுத்து பத்திரிகையை நடத்துறாங்க. இலக்கியம் பத்தி எல்லாம் நிறைய வந்து பேசுறாங்க. அப்போ வந்து இலக்கிய பத்திரிக்கை பார்த்தோம்னா நானும் அதை படித்தேன். அப்புறம் நானும் கல்லூரி நூலகத்தில் போய் நிறைய படிக்க ஆரம்பித்த போது எழுதணும்னு ஆசை வந்தது.
ஐயா, இப்போ நீங்கள் நிறைய சிறுகதை நூல்கள் வந்து எழுதியிருக்கீங்க. நீங்கள் வெளியிட்ட சிறுகதை நூல்கள் என்னென்ன, அந்த சிறுகதை நூல்களை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு உந்துதலாக எந்த நிகழ்வு இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
முதல்ல நான் சிறுகதை தான் எழுத ஆரம்பித்தேன். இது வரைக்கும் வந்து ஒரு 300 கதைகள் எழுதியிருப்பேன். அது வந்து பல ஒரு 20 சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கு. என்னுடைய முதல் தொகுப்பு அப்பாங்கிற தொகுப்பு. அந்த தொகுப்புக்கு நீண்ட முன்னுரை சுஜாதா அவங்க எழுதியிருந்தாங்க. இப்போ இந்த மாதம் வந்து பார்க்க மறுத்த பறவைகள் அப்படிங்கிற ஒரு சிறுகை தொகுப்பு வந்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் சுமார் 300 சிறுகதைகள் எழுதியிருக்கேன். இந்த கதைகள் எல்லாம் என்னை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களுடைய அனுபவங்களை, என்னுடைய அனுபவங்களை எல்லாம் பிரதிபலிக்க போகிறேன். நான் இருந்த ஹைதராபாத்ல 8 வருஷம் இருந்தேன்.
ஐயா, இப்ப நீங்க எழுதிய கவிதை நூல்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
என்னுடைய படைப்பு அனுபவம் வந்து கவிதையில் தான் ஆரம்பிச்சது. நான் வந்து முதல்ல கவிதைகள் எழுதியிருந்தேன். ஒரே ஒரு கவிதை தொகுப்பு மட்டும்தான் வந்திருக்கு. அப்புறம் கவிதையில் இருந்து விலகி போய் சிறுகதை, நாவல், உரைநடைகளுக்குள்ள போயிட்டேன்.
ஐயா, அது போல நிறைய கட்டுரை நூல்களை எழுதியிருக்கீங்க. தாங்கள் படைத்த கட்டுரை நூல்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நான் ஒரு 10 கட்டுரை நூல் எழுதியிருக்கேன். அந்த கட்டுரை நூல்களில் வந்து இலக்கிய கட்டுரைகள், புத்தக விமர்சனங்கள், இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள், இதெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் பல வெளியாளர்களுக்கு போயிருக்கேன். ஒரு 15 வெளியாளர்களுக்கு போயிருக்கேன். அந்த வெளியாளர்களுக்கு கூட கட்டுரை எழுதியிருக்கேன். பயணங்கள் அனுபவங்கள் எழுதியிருக்கேன். அதை தவிர சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சார்ந்து நிறைய எழுதியிருக்கேன். அது ஒரு 15 கட்டுரை தொகுப்பு வந்திருக்கு. என்னுடைய நூல்களில் அதிகம் வெற்றது சுற்றுச்சூழல் கட்டுரைகள் தான் அதிகமாக வந்திருக்கு. சில கட்டுரை தொகுப்புகள் 10,000 காப்பி, 5,000 காப்பி கூட வந்திருக்கு.
ஐயா, அதே போல தாங்கள் எழுதிய நாவல்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நான் 26 நாவல் எழுதியிருக்கேன். அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாது. முதல் நாவல் மற்றும் சிலர்னு ஒரு நாவல். நான் ஹைதராபாத்தில் 8 வருஷம் இருந்தேன். அப்போ வந்து மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் உள்ள தமிழர்களை வாழ்க்கை பற்றி எழுதினேன். ஹைதராபாத்தில் வந்து இருந்தபோது 3 நாவல்கள் எழுதினேன். அதை வந்து திருப்பூர் வந்த பிறகு திருப்பூர் மையமாக வச்சு பல நாவல் எழுதியிருக்கேன். கடைசியாக வந்து 1,000 பக்கம் உள்ள சிலுவை அப்படிங்கிற நாவல் வெளியிருந்திருக்கு, 26 நாவல்கள் வெளியிருந்திருக்கு.
ஐயா, அதே போல நீங்க தொகுப்பு நூல்களை வெளியிட்டிருக்கீங்க, இது வரைக்கும் என்னென்ன நூல்களை தொகுத்து வெளியிட்டிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அது வந்து நான் கணவன் இலக்கிய பத்திரிகை நடத்துற 38 ஆண்டுகளா அது ஹைதராபாத்தில் ஆரம்பிச்சது. அந்த கணவன் உள்ள கதைகள் கதைகள்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்கேன். அப்புறம் வந்து நோபல் பரிசு பெற்றவர்கள் கதைகள், அப்புறம் இலங்கை எழுத்தாளருடைய கதைகள், அப்புறம் ஹைதராபாத்தில் இருந்தால ஹைதராபாத் எழுத்தாளர் கதைகள், அப்புறம் திருப்பூர் எழுத்தாளர் கதைகள், இப்படி பல்வேறு வகையான தொகுப்புகள், மலேசியா பற்றின மலேசிய எழுத்தாளருடைய தொகுப்புகள், மலேசியா சிங்கப்பூர் மற்றும் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுடைய கவிதைகள் கதைகளை எல்லாம் தொகுத்து தொகுப்பு பண்ணியிருக்கேன்.
ஐயா, அதே போல நிறைய மொழி பெயர்ப்பு இலக்கியங்களும் நீங்க படைச்சிருக்கீங்க. என்னென்ன மொழி பெயர்ப்பு இலக்கியங்களை வந்து படைச்சிருக்கீங்க, எந்த மொழியிலிருந்து அதை நம்ம தமிழ் மொழிக்கு மொழி பெயர்ப்பு செஞ்சு படைச்சிருக்கீங்க ஐயா?
ஐயா, எனக்கு வந்து படிச்சதெல்லாம் தமிழ், ஆனா வீட்டு மொழி வந்து கன்னடம், மலையாளம் கூட தெரியும், ஆங்கிலம் வாசிப்புண்டு. நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு ஒரு 10 நூல்களை மொழிபெயர்த்திருக்கேன். நான் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு சில நாவல்கள், கட்டுரைகள், பிறகு கவிதைகள், இப்படி எல்லாம் வந்து ஒரு 10 புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கேன். அதில் சுற்றுச்சூழல் சார்ந்த கட்டுரைகளும் கவிதைகளும் உள்ளன.
அது போல நீங்க நிறைய ஆய்வு நூல்கள் வந்து வெளியிட்டு இருக்கீங்க, என்னென்ன ஆய்வு நூல்கள் வெளியிட்டு இருக்கீங்க ஐயா?
ஆய்வுனா வந்து ஆய்வு தான், ஆய்வு புத்தகங்கள், எழுத்தாளர் பற்றிய ஆய்வுகள் தான் வெளியிட்டு இருக்கேன்.
அதே போல நீங்கள் இந்த வெளியிட்ட குறும்படங்கள், என்னென்ன குறும்படங்கள் வெளியிட்டு இருக்கீங்க ஐயா?
என்னுடைய சிறுகதைகள் வந்து பல பேர் குடும்பங்கள் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு இன்று நேற்று நாளை அயலார் படமெல்லாம் எடுத்த ரவிக்குமார் ஒரு குறும்படம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் எடுத்திருக்காங்க. நானே ஒரு குறும்படத்தை எழுதி இயக்கியிருக்கேன். ஆனந்த விகடனில் வெளிவந்த பாதுகாப்பு என்ற கதையை நான் வந்து ஒரு குறும்படமாக வெளியிட்டிருக்கேன். ஒரு 10 குறும்படங்கள் என்னுடைய கதைகளை மையமாக வச்சு
ஐயா, இப்ப நீங்க எழுத்துல நல்ல ஒரு அனுபவம் பெற்று தேர்ச்சி பெற்ற ஒரு எழுத்தாளர், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு எழுத்தாளர் அவனுடைய எழுத்து அல்லது அவனுடைய படைப்பு அப்படிங்கறது இப்ப எப்படி இருக்கணும், அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய வாசகர்கள் எழுத்தாளர்கள்ட்ட எப்படிப்பட்ட ஒரு படைப்பை எதிர்பார்க்கறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
எழுத்தாளன் தான் பாவியரசால் காலத்தினுடைய சமூகத்தினுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இருக்கணும். அந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பை ஒரு நல்ல கலை வடிவத்தோடு அவன் தரணும். இன்றைக்கு இருக்கிற வாசகர்கள் அந்த படைப்புகளை வந்து ரொம்ப சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாக எதிர்பார்க்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் எழுத்தாளர் எழுத முடியாட்டியும் உண்மைத்தன்மையோடு எழுதுவதை அவன் ரொம்ப ரசிப்பான், படிப்பான்.
ஐயா, இன்னைக்கு எழுத்து அப்படின்னு சொல்றப்ப இந்த நாவல்கள் கதைகள் அப்படின்னு சொல்றப்ப ஒரு சில கதைகள் வந்து கதைகள் நாவல்கள் கற்பனையோட இருக்கும், ஒரு சில கதைகள் சமுதாயத்துல நடந்த உண்மையான நிகழ்வுகளை ஒரு நாவலாகவோ கதை வடிவமாகவோ எழுதுவாங்க. இப்ப கற்பனையா ஒரு நிகழ்வை கதையாவோ நாவலாவோ எழுதுறதுக்கும் உண்மையில நடந்த ஒரு நிகழ்வை கதையா அல்லது நாவலா எழுதுவதற்கும் என்னங்கய்யா வித்தியாசம்?
இல்ல, எல்லா படைப்புகளுக்கும் ஆதாரமா சில தரவுகளும் உண்மைகளும் இருக்கும். உண்மைகள் இல்லாம முழு கற்பனையில் எழுதுறது ரொம்ப வேஷமாறாயிருக்கும். உண்மையான படைப்புகள் நம்முடைய அனுபவம் ரீதியான அந்த படைப்புகள் கொஞ்சம் ஐந்தீவிரமா இருக்கும், அதை எழுதுறது சுலபமா இருக்கும், அதுக்கு வீச்சுமே தனித்தன்மையா இருக்கும். ஏன்னா அந்த அனுபவங்கள் வேற ஒரு மனிதனுக்கு வாய்க்காது, அந்த அனுபவம் உங்களுக்கோ உங்க பக்கத்தில் உள்ளவங்க வாய்க்காது, எனக்கு வாய்ப்பானது உங்க எனக்கு தான். அதை எழுதுறதுல வந்து எழுத்தாளருக்கு எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும்.
ஒரு படிப்பாளன் அல்லது ஒரு வாசகன் தான் நாளைய படைப்பாளிய உருவாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படைப்பாளிக்கு அந்த வாசிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குது, நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாசிப்ப இன்ன வரைக்கும் தொடர்ச்சியா அந்த பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
எல்லா எழுத்தாளர்களுக்கும் தனி மனிதங்கிற வகையில அனுபவங்கள் குறைவாக தான் இருக்கும். அந்த அனுபவங்களை தாண்டி அவன் வந்து பக்கத்துல உள்ளவங்களை, பக்கத்து நாட்டில் உள்ளவங்களை, வெளியே உள்ளவங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாசிப்புங்கிறது ரொம்ப அவசியம். அப்படி வாசிப்பின் மூலமாக தான் அந்த மனிதர்களின் தன்மை பற்றியும் கலாச்சாரம் பற்றியும் பண்பாட்டு கூறுகள் பற்றியும் வினோதமான எண்ணங்கள் பற்றியும் எல்லாமே தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே வாசிப்பு இல்லாமல் எந்த மனிதனும் எழுத்திலேயே இறங்குவது என்பது ஒரு தவறான முடிவாக முடிக்கும். நல்ல வாசிப்பு என்பது நல்ல படைப்பை கொடுக்கும். அந்த வாசிப்புக்காக எழுத்தாளர் தொடர்ந்து தவமுறிக்கணும், தொடர்ந்து செய்ய வேணும். நான் தொடர்ந்து வாசிக்கிறோம்னா இருக்கேன், அதாவது நான் வந்து தொடர்ந்து எழுதுகிறனும் இருக்கேன் அப்படி நினைக்கிறேன்.
ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்கள்ல பெண் எழுத்தாளர்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு எந்த அளவு காணப்படுறாங்க? இந்த ஆண் எழுத்தாளர்களுக்கு இணையா அவங்களுடைய படைப்புகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு சிறப்பான முறையில வெளிவந்துகிட்டு இருக்கு? அதுல உங்களுக்கு பிடித்த, உங்களுடைய மிகவும் மனம் கவர்ந்த பெண் எழுத்தாளர் யாரு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா, எழுத்துல பெண் எழுத்து ஆண் எழுத்து அப்படிங்கிறது பாகுபாடு பார்க்க வேண்டியது இல்லை. ஆனா பெண்கள் உங்களை எழுதுகிற போது அதை ரொம்ப நான் மெச்ச வேணும். அவங்க பல ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், அதனால வந்து அவங்க எழுத்துக்கான ஒரு தனி சிறப்பிடம் வந்து நாம் தரணும். ஏன்னா நம்முடைய சமூக அமைப்புல ஜாதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெண்கள் ஒடுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய எழுத்து எப்பவுமே வந்து நல்ல அனுபவத்தோடையும் சிறந்த படைப்புக்காரங்களையும் கொண்டு இருக்கும். அந்த வகையில வந்து நான் வந்து தொடர்ந்து பெண் எழுத்தாளர்கள் நிறைய படிக்கிறது உண்டு. நேற்று கூட தமிழ் ஹிந்து பத்திரிகையில ராஜகிருஷ்ணன் அவர்களை பத்தி ஒரு கட்சி வந்திருக்கு. ராஜகிருஷ்ணன் அவர்களை பத்தி சொல்லணும்னா, என்னுடைய ஆரம்ப காலங்கள்ல அவங்களுடைய எழுத்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. சமூக பிரச்சனைகள், நிர்கால மனிதர்களை பற்றி எழுதுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போல வந்து ஒரு பட்டியல் போட்டு 50 பேர் வருவாங்க, அந்த பட்டியல் போடக்கு நான் விரும்பல.
ஐயா, அதே போல இன்னைக்கு இந்த சிறார் இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான எழுத்து இலக்கியம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த புத்தக வாசிப்பு, அதாவது பள்ளி புத்தகத்தை தவிர பொதுவா இருக்கக்கூடிய சிறிய கவிதைகள், அந்த நூல்களை எப்படி ஆர்வத்தோட படிக்கிறாங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
மற்ற எல்லா காலத்தையும் விட வந்து இப்ப வந்து சிறார் இலக்கியம் நிறைய எழுதப்படுது. காரணம், சிறார் இலக்கியத்துக்காக மத்திய அரசாங்கம், தமிழக அரசோ, தனியார் நிறுவனங்களோ நிறைய விருதுகள் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் சிறார் இலக்கியம் வந்து சுலபமா எழுதிடலாம், மற்ற படைப்பிலக்கியமாக சிரமப்பட வேண்டியதில்லை. அந்த வகையில் நிறைய பேர் இப்ப வந்து எழுதுறாங்க. ஒரு காலத்துல சிறார் எழுத்துனா அது வயதானவர்கள் எழுதக்கூடியது, முதிர்ந்தவர்கள் எழுதக்கூடியதா இருந்தது. இப்ப சிறுவர்களே, பள்ளியில் படிக்கிற சிறுவர்களே கதைகள் எழுதுறாங்க, வெளியிடுறாங்க. அதை வெளியிறதுக்காக அவங்களுக்கு பத்திரிகைகளும் மாதங்களும் புத்தக நிறுவனங்களும் இருக்கிறன. அதனால குழந்தைகளே நிறைய எழுதுறாங்க. அவங்களுடைய அணுகுலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நடக்கிற புத்தக கண்காட்சி போன்றவற்றில் அவங்களுக்கான அரங்குகள் தனியாக அமைக்கப்படுகின்றன. அப்புறம் பல புத்தக கண்காட்சியில் வந்து குழந்தைகள் கூட்டம் கூட்டமா வந்து குழந்தை இலக்கிய நூல்களை வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட குறைவா பணம் இருக்கும், அது சின்ன புத்தகங்களா வந்து சிறுவர் இலக்கியம் தான் இருக்கு, அதை வாங்குறாங்க, அதை படிக்கிறாங்க, அது மாதிரி எழுதுறாங்க. அப்படி ஒரு ஆர்வத்தை வந்து தமிழக அரசு புத்தக கண்காட்சி மூலமா தொடக்கி இருக்கிறது நல்ல விஷயம்.
ஐயா, நீங்க நிறைய பயண அனுபவ கட்டுரை நூல்கள் நிறைய எழுதியிருக்கீங்க. இந்தியா தவிர வேற பிற நாடுகளுக்கு போய் அங்கு பார்த்த நீங்கள் கண்ட அந்த வரலாற்று தகவல்கள், அங்கு சந்தித்த மனிதர்கள், அதனுடைய அடிப்படையில நீங்க நிறைய பயண நூல்கள் எழுதிருக்கீங்க. இந்தியா தவிர நீங்க என்னென்ன நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க, நீங்கள் சந்தித்த மனிதர்கள், நீங்கள் பெற்ற அனுபவங்கள், அதன் மூலமா நீங்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா, முதல்ல வந்து நான் 92 குமுத பத்திரிகையும் ஏர் இந்தியாவும் சேர்ந்து ஒரு போட்டி நடத்தினாங்க. அந்த போட்டியில வெற்றி பெற்றதுக்காக குருநாவலுக்காக எனக்கு வந்து லண்டன் போற டிக்கெட் கொடுத்தாங்க. நான் லண்டன், ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் ஒரு 45 நாட்கள் போயிட்டு வந்தேன். அதான் என்னுடைய முதல் பயணம். அந்த பயணத்தை வந்து மண் புதிதின் தலைப்புல நான் வந்து நூலா வெளியிட்டு இருக்கேன். அது சில பதிப்புகள் வந்திருக்கு. நான் வந்து இலங்கை, பங்களாதேஷ், அப்புறம் வந்து வியட்நாம், இந்தோனேஷியா, இஸ்ரேல், பாலஸ்தீனம், எகிப்து உட்பட ஒரு 15 நாடுகளுக்கு போயிருக்கேன். அவரை பற்றியெல்லாம் பயண நூல்கள், பயண கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அந்தந்த நாடுகளுடைய மக்களுடைய வாழ்நிலை சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து இருக்கிற வித்தியாசமான அனுபவங்களை எல்லாம் நான் எழுத்து மூலமா கொண்டு வந்திருக்கேன்.
ஐயா, உங்களுடைய அந்த பயணத்தினுடைய அடிப்படையில நீங்க நம்மளுடைய இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய படிப்பாளிகள் மற்றும் படைப்பாளிகள், அயல் நாடுகள் இருக்கக்கூடிய படிப்பாளிகள் மற்றும் படைப்பாளிகள், இவங்க இருவருக்கும் இடையேயான ஒரு வித்தியாசம் அல்லது ஒற்றுமை அல்லது வேற்றுமை, இதெல்லாம் எப்படி ஐயா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
படைப்பாளிகள் வகையில அவன் அனுபவத்தை, அந்த அவன் நாடு கலாச்சாரம் சார்ந்த அனுபவங்களை படிப்புல கொண்டு வர்றாங்க. அது ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமா இருக்கு. அதுல வந்து பொதுவான தன்மை அப்படிங்கிறது குறைவுதான். யூனிவர்சல்லா பல விஷயங்கள் எழுதப்படுது, பல தீம்கள் இருக்கு. அதை தாண்டி அவர் எழுதும் போது அவருடைய வாசிப்பு கலாச்சாரம் அனுபவத்துக்கு ஏற்றபடி அவங்க அவற்றுடைய தனித்தன்மை இருக்கு. அங்க இருக்கிற வெளிநாடுகள்ல உள்ள படைப்பாளிகள், மூன்றாம் உலக நாடுகளை தவிர வெளியே நாடுகளில் உள்ள படைப்பாளிகளுக்கு எழுத்தின் மூலமாக நிறைய வருமானம் கிடைக்குது, நிகழ் நிறைய புகழ் கிடைக்குது. ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல அந்த வருமானம் புகழ் இதெல்லாம் வந்து இரண்டாம் பட்சம். காரணம், இந்தியா போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய சினிமா மாயை அல்லது இலக்கியத்துக்கான அவ்வளவு மரியாதை இல்லாதது, இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப சங்கடமான விஷயம்தான் இருக்கு. ஆனா வெளிநாடுகள்ல எழுத்து எழுத்தாளன் அதன் மூலமான வருமானம் புகழ்ங்கிறது ஒரு பெரிய விஸ்தாரத்தையும் எல்லையும் கொண்டிருக்கிறது.
ஐயா, ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு படைப்பாளி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் விமர்சனம் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு நம்ம பொதுமக்கள் எல்லா மாதிரியான எல்லாருடைய நூல்களையும் படிக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு சிலது அந்த ஏற்றவையாகவும் இருக்கலாம், அல்லது அந்த ஆசிரியருடைய நிலைப்பாடை பத்தியும் இருக்கலாம். அந்த மாதிரி பல்வேறு விதமான விமர்சனங்கள் வரும்பொழுது ஒரு படைப்பாளன் அல்லது எழுத்தாளி எப்படிப்பட்ட விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில எப்படி தன்னை வந்து தயார்படுத்திக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல, ஒரு படைப்பில் இருக்கும்போது அதுக்கு ஒரு விமர்சனம் ஒரு கேள்விகள் எல்லாம் இதுதான் தீரும். அந்த விமர்சனம் என்பது அதை படிக்கிறவருடைய அனுபவத்துல இருந்து வாசிக்கிறத புரிஞ்சுக்கிறது புரியாம இருக்கிறத வந்து விமர்சனம் அமைக்கிறான். அது ஒரு வகையில எழுத்தாளர் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இன்றைய உலகில வந்து தனிப்பட்ட குழுக்களா வந்து எல்லா இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் இயங்கிறதுனால அந்த விமர்சனம் என்பது ஒரு குழு சார்ந்து இருக்கிறது. அது வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆனா படைப்பாளர்களுக்கு விமர்சனம் எதிர்வினை என்பது முக்கியம். அந்த எதிர்வினையை அவன் எதிர்கொண்டு தன் படைப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அதே போல ஒரு படைப்பாளனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான குணநலன்கள், இப்போ ஒரு படைப்பாளன் ஒரு சிறுகதையோ கவிதையோ நூலோ கட்டுரையோ ஒரு நூலை எழுத துவங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவனுக்கு எத்தகைய ஒரு மனநிலையோட அவன் அந்த நூலை எழுதுறதுக்கு துவங்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல, முழுமையான சுதந்திரம் தேவை. எந்த பத்திரிகையும் மனசுல வைக்காம இயல்பா உண்மைய சத்தியத்தை எழுதக்கூடிய அந்த இயல்பான சுதந்திரம் இருந்தா போதும். அவனை கட்டுப்படுத்துகிற பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து வெளியில் நடந்துட்டே இருக்கின்றான். சமூகத்துல அரசியல்ல நிறைய விஷயங்கள் அவனை கட்டுப்படுத்துது. அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நினைக்காம இயல்பா சுந்தரமா எழுதுறதுதான் ஒரு படைப்பாளனுக்கு வெற்றி இருக்கு.
ஐயா, இன்னைக்கு உங்களுடைய பார்வையில நீங்க விரும்பி உங்களை பாதித்த அல்லது நூல்கள் நீங்கள் படித்து மிகவும் நேசித்த எழுத்தாளர்கள் அவங்களுடைய எழுத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாங்க ஐயா.
ஐயா, நான் அந்த மாதிரி பட்டியல் போடுறேன்னா ஒரு 50 நூல்கள் 100 எழுத்தாளர்கள் வருவாங்க. அது சுலபமானதுல பல எழுத்தாளர்கள் என்னை பாதித்திருக்கிறார்கள், பல புத்தகங்கள் பாதித்திருக்கின்றன. குறிப்பாக சமூகம் சார்ந்து எழுதப்படுகிற, சமூக விமர்சனமாக எழுதப்படுகிற நாவலர்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கின்றன. எல்லா வகையும் நல்ல எழுத்தையும் வணிக நோக்கம் இல்லாத எல்லா எழுத்தையும் நான் நேசிக்கிறேன். வியாபார நோக்கம் இல்லாத மனிதனை நேசிப்பது போல அரசியலில் கருத்துக்களாக இருந்தாலும் சரி, இலக்கிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, வியாபார நோக்கம் இல்லாமல் சுத்த ஆன்மா உண்மை வணிக நோக்கமற்ற இடத்தில் உண்மையை சத்தியத்தையும் சமூகம் சார்ந்த ஆன்மாவையும் கண்டுபிடிக்க முடியுது. அந்த வகை எழுத்து தான் எனக்கு பிடிக்குது.
ஐயா, இப்ப ஒரு எழுத்து அப்படின்னு சொல்றப்ப வணிக ரீதியா எழுதக்கூடியது, சமூகம் சார்ந்தா எழுதக்கூடியது அப்படின்னு இரண்டு வகையா பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஏராளமான படைப்புகள் இருக்கு. எவை சமூகம் சார்ந்து இருக்குது, எந்தெந்த கருத்துருக்களை சமூகம் சார்ந்து இருக்கிறது, எவையெல்லாம் வணிக நோக்கத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறத புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு புத்தக ரசிகன் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது?
இல்ல, அவனுடைய வாசிப்பு அனுபவத்துல சமூக அனுபவத்துல அவன் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பொய்யா எழுதப்படுகிற, அதாவது பணத்துக்காக எழுத்தப்படுகிற, கிளச்சி விட்டுகிற விஷயம் வந்து ஒரு வணிக எழுத்து அமைஞ்சிருது. அதே போல மனதை தொடுகிற, நம்முடைய சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை எழுதுகிற எழுத்து சமூக எழுத்தாக அமைந்து விடுகிறது.
அதே போல எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்றப்ப ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது இருக்காங்க. இன்னைக்கு நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பாரதியார், பாரதிதாசன் இவங்களை போன்ற காலகட்டத்திலையும் நாவல்கள், கவிதை, சிறுகதை நூல்கள் வெளிவந்திருக்கு. இன்னைக்கும் சிறுகதை நூல்கள் வெளிவந்திருக்கு. இந்த பல்வருடத்தினுடைய ஒரு வித்தியாசத்துல அப்ப எழுதப்பட்ட ஒரு பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதை நூல் ஒரு கதை நூல்களுக்கும் இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய படைப்பாளர்கள் எழுதக்கூடிய கதைகள் மற்றும் இந்த நாவல்களுக்கும் ஏதாவது பெரிய வித்தியாசங்கள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
சுதந்திர போராட்ட காலம் தேசிய எழுச்சிக்கான காலமா இருந்தது. அதை மஞ்சமா வச்சு எழுதினாங்க. அது பின்னால வந்து திராவிட இலக்கியங்கள் திராவிட கட்சிகளுடைய பாதிப்புல நிறைய எழுதப்பட்டன. இப்ப வருகிற இலக்கியங்கள் தற்கால சமூகத்தை பிரதிபலிக்க கூடியதா இருக்குது. அந்த வகையில் மிகச்சிறந்த படைப்புகளை எல்லாம் படைப்பாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டையில வந்து மறைந்துவிட்ட கந்தர்வனிலிருந்து போன வாரம் மறைந்த செம்பை மணவாளர் வரைக்கும் மிக அருமையான படைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இப்போது எழுதி கொண்டிருப்பவர்கள் அன்றனூர் சுரா சோழச்சி முதற்கொண்டு ஒரு பெரிய பட்டாளமே அந்த புதுக்கோட்டை நகரத்தில் இருக்கிறது.
ஐயா, ஒரு எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டிய ஒரு மொழி ஆளுமை எந்த அளவுக்கு தேவைப்படுது, அது எந்த அளவு அவனுடைய எழுத்துக்கு பயனுள்ளதா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்ல ஐயா, வாசிக்க வாசிக்க அவனுக்கான மொழி வந்துடும். ஒரு மொழி, நான் வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் படித்தேன், அதனால ஒரு எம்ஏ தமிழ் படித்த ஒருத்தர் எழுதக்கூடிய தமிழுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். என்னுடைய வந்து எழுத்து அமைப்பு வாக்கிய பிழை எழுத்துப்பிழை எல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் அவன் தமிழ் படிக்கிறவன் அதை நேர்த்தியாக எழுத முடியும். அதே மாதிரி தமிழ் இலக்கியம் பழைய இலக்கியம் படிக்கிறவனுக்கு அந்த பாதிப்புகள் அவனுடைய எழுத்துல இருக்கும். ஆனால் என்னை போல ஒரு வேறத்துறை சார்ந்தவர்களுக்கு அந்த எழுத்துடைய வெளி மொழி ஆளுமை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது தவிர்க்க முடியாது. ஆனாலும் அவன் எழுதுகிற எழுத்தை சரியான மொழியில் பிரதிபலித்தாலே போதும்.
அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெண்ணிய எழுத்தாளர்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய படைப்புகள் வந்து சிறந்த அளவுல இருக்குது, அவங்களுடைய அந்த எழுத்து எதை ஒரு மைய கருவா இருந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
எந்த காலத்தை விட 2000 தான் பெண்ணிய எழுத்து பெண்களுடைய பார்வை விரிவடைந்திருக்கிறது. உலக பார்வையா புரிஞ்சிருக்கு. ரொம்ப அருமையா அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எழுதுறாங்க. ஆரோக்கியங்களையும் எழுதுபவர்களும் ஒரு பிராமண சமூகம் நடுத்தர வர்க்கம் இவற்றை பற்றி எல்லாம் எழுதப்பட்டதுதான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தனா எல்லா தரப்பு மக்களை பற்றியும் எல்லா தரப்பு பெண்களும் எழுதுகிறார்கள் என்பது முக்கியமான விஷயம். பெண் எழுத்து என்பது இன்னைக்கு உச்சத்தில் இருக்கு.
ஐயா, இன்னைக்கு உங்களுடைய ஒரு பிறந்த தினத்துல உங்களுடைய எழுத்தா இருந்தாலும் சரி, உங்களுடைய எழுத்துலக பணிகள் குறித்து இன்றைக்கு எழுதக்கூடிய இளம் தலைமுறை எழுத்தாளர்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னங்கய்யா?
நிறைய வாசிங்க, புத்தகங்கள் உனக்கு வாழ்க்கையில வந்து துணையா இருப்பாங்க. வாசிங்க, மக்களை பாருங்க, மக்களுடைய வாழ்க்கை முறை கவனிங்க, அதை வந்து எழுத்து மூல பிரதிபலிங்க. அது வந்து சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய பெரிய சேவையா இருக்கும். ஏன்னா உண்மையான எழுத்து என்பது அப்படித்தான் சமூகத்திலிருந்தும் உண்மையிலிருந்தும் பிறக்கக்கூடியதாகும்.
ஐயா, இதுவரைக்கும் உங்களுடைய எழுத்து அனுபவங்கள் என்னென்ன கவி நூல் எழுதியிருக்கீங்க, வெளிநாட்டு படைப்புகள், ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்கணும், அவனுடைய எழுத்து எதை கொண்டிருக்கணும் அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க. புதுகை பண்புகளை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நேர்களே, இதுவரை நானும் எனது படைப்புகளும் என்ற தலைப்பில் அருமையான தகவல்களை வழங்கிய திரு ஆர் பி சுப்பிரமணியன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380707950 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.